நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம், என் பெயர் சிந்துஜா. நான் முதலாம் ஆண்டு முதுகலை வேளாண் விரிவாக்கம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படித்து வருகிறேன். மேலும் யோகமும் மனித மாண்பும் என்னும் முதுகலை பட்ட படிப்பை தொலைநோக்கு கல்லூரியில் படித்து வருகிறேன். இன்று நான் உடற்பயிற்சியின் நோக்கமும் அதன் அவசியங்களும் பின்பு அதன் விதிமுறைகளும் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். முதலில் உடற்பயிற்சியின் நோக்கம். மனித உடலை நலமாக வைத்து கொள்ள உடற்பயிற்சி அவசியமாய் அமைகின்றன. உடலில் இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம் ஆகியனவை சீராக வைத்து கொள்ள உடற்பயிற்சி அவசியம். உடற்பயிற்சியின் நோக்கமானது உடலை உறுதி செய்வது, உடல் அமைப்பின் இயக்கத்தை சீர்படுத்துவது, பாவப்பதிவுகளை போக்குவது. பாவப்பதிவுகள் என்று கூறுகையில் உடல் நோய், உள்ளத்தில் கலங்கம் என்பவனை குறிக்கின்றன. உடற்பயிற்சியின் செய்வதனால் பாவப்பதிவுகள், அதாவது உடலில் நோய், உள்ளத்தில் கலங்கங்கள் போக்குகிறது, உடல் நலத்தை தருகிறது. இதுவே உடற்பயிற்சியின் நோக்கமாய் அமைகிறது. பின்பு உடற்பயிற்சியின் அவசியம், அதாவது நடைமுறை வாழ்க்கையில் நமது தொழில் முறைக்கு ஏற்ப சில உறுப்புகளை மட்டும் நாம் அதிகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். அதை விடுத்து எல்லா உறுப்புகளையும் நன்முறையில் இயக்கவும், நோய் தடுப்பாற்றலை பெருக்கிக் கொள்ளவும், விலங்கின பதிவுகளை நீக்கி தகுந்த உடற்பயிற்சி செய்ய வேண்டும். உடல் உறுப்புகள் அனைத்தும் குறைந்தபட்ச இயக்கத்தை அன்றாடம் பெறவும் எல்லா வயதினருக்கும் ஏற்ப அப்பயிற்சி அமைதல் வேண்டும். உள்ள பயிற்சியான தவத்தின் முன் உடற்பயிற்சி தேவை. அரை மணி நேரம் உட்கார்ந்து தவம் செய்யும் போது கால்வலி, உடல் வலி என்ற உடலின் மீது மனம் கவனம் செலுத்தாமல் தவம் நன்கு செய்ய இயலாது. எனவே முதலில் உடற்பயிற்சி கற்று உடல் நலத்தை சரி செய்த பிறகே தவம் கற்றுத்தரப்படுகிறது. உடற்பயிற்சியினால் உடலில் உள்ள இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் ஆகியவன சீராக ஓடுகின்றன. அதனால் தவங்களும் நன்கு இயக்க முடிகின்றது என்று கூறுகின்றன சித்தர்களும் சான்றோர்களும். உடற்பயிற்சி பல உள்ளது. பல சமயங்களுக்கு ஏற்பவும் பல இடத்திற்கு ஏற்பவும் உடற்பயிற்சி மாறுகின்றது. ஆனால் உடற்பயிற்சி பிரிவுகள் எண்ணுகையில் சில பிரிவுகளுள் அடங்கிவிடுகின்றது. என்னென்ன பிரிவுகள் என்று பார்க்கையில் கைப்பயிற்சி, கால் பயிற்சி, மூச்சு பயிற்சி, கண் பயிற்சி, உடல் தேய்த்தல், அழுத்தல், தளர்த்துதல் என்னும் பயிற்சி, ஆசனங்கள், இது அனைத்தும் உடற்பயிற்சியில் சேர்ந்து விடுகின்றது. இதற்கு பல நன்மைகளும் உள்ளது. முதலில் கைப்பயிற்சி என்னும் நன்மைகளை பார்க்கையில் கைகளில் இரத்த ஓட்டம், காற்றோட்டம், வெப்ப ஓட்டம் ஆகியன சீர்படுத்தப்படுகின்றன. உறங்கும் போது மேலுறுப்புகள் சிலருக்கு மறத்து போவது பழக்கமாகி விடுகின்றன. இதை உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நீக்கலாம். கைகளும் தோள்களும் பலமடைகின்றன. கை நடுக்கம், குடைச்சல் குணமடைகின்றன. தோள்பட்டை வலி, முழங்கால் வலி குணமடைகின்றன. இடுப்பு பிடிப்பு குணமடைகின்றது. மூட்டுகளில் உள்ள வலி குணமடைகின்றது. மூட்டு சம்பந்தமான நோய்கள் வராமல் தடுக்கின்றன. இவை கைப்பயிற்சியின் நன்மைகளாய் அமைய பெற்றுள்ளது. பின்பு கால் பயிற்சியின் நன்மைகள் என்று பார்க்கையில் கால்கள் பலமடைகின்றது. கீழ்வாதம், கணுக்கால் வீக்கம், முழங்கால் வலி, குடைச்சல், நரம்பு வலி ஆகியன குணமடைகின்றன, வராமலும் தவிர்க்கப்படுகின்றன. சிறுநீரகம் ஊக்குவிக்கப்படுகிறது. இதயம், நுரையீரல், குடல், மூளை, மற்ற சுரபிகள் ஆகியன நரம்பு மூலம் பாதங்களை தொடர்ந்து கொண்டுள்ளன. உடற்பயிற்சி மூலம் பாதங்களை அமுத்துவதால் அவற்றின் இயக்கங்கள் நரம்புகளின் மூலம் ஊக்கப்பட்டு சுறுசுறுப்புடன் இயங்குகின்றன. பின்பு மூச்சு பயிற்சி பல்வேறு நன்மைகளை கொடுக்கின்றன. நுரையீரலில் ஒவ்வொரு சிற்றலையிலும் காற்று புகுந்து நுரையீரல் சுறுசுறுப்படைகிறது. நுரையீரலின் காற்று உட்கொள்ளும் திறன் அதிகமடைகின்றன. ஆஸ்துமா, கீழ்வாயு, மறதி, சோம்பல், அடிக்கடி சளி பிடித்தல், மூக்கடைப்பு, தலைவலி ஆகியன நீங்குகின்றன. நரம்பு மண்டலம், காற்று மண்டலம், தசை மண்டலம் ஆகியவற்றில் உள்ள நோய்கள் நீங்குகின்றது. நுரையீரலின் மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதியில் காற்றோட்டம் சீரடைந்து அமைகின்றது. பல கண் பயிற்சியின் நன்மைகளால் இதை தொடர்ந்து செய்வதனாலும் குறைந்த பவர் உள்ளவர்கள் அதாவது கண்ணாடி அணிபவர்கள் அது தேவையில்லாமல் போய்விடும். கண் நோய்கள் வலி எரிச்சல் வராமல் தடுக்கவும் அதை குணப்படுத்தவும் உதவுகிறது. கண்மணி சுற்றியுள்ள தசைகள் இக்கண் பயிற்சி இயக்கம் செய்வதால் கண்ணில் உள்ள லென்ஸின் வடிவம் சீராகிறது. இதன் மூலம் கண் பார்வை அதிகரிக்கிறது. இது போன்று தொடர்ந்து செய்வதால் பல நன்மைகள் நமக்கு கிட்டுகின்றது. பின்பு சில ஆசனங்கள் செய்வதால் பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் பிரச்சனைகள் குணமடைகின்றது. உடலில் உயர் இரத்தம் அழுத்தம் குறைகின்றது. ஒழுங்காக அதாவது தொடர்ந்து பயின்றால் இதய பாதிப்பு நேராமல் தடுக்கின்றது. மேலும் சில யோகாசனங்கள் செய்வதால் பல பொதுவான நன்மைகள் அமைகின்றது. அதை பார்க்கையில் நம் விருப்பத்திற்கு ஏற்றவாறு எந்த வயதிலும் உடலை வளைக்கும் தன்மை இப்பயிற்சி மூலம் பெறலாம். மன அமைதி தன்னம்பிக்கை வாழ்வில் வெற்றி ஆகியவை ஏற்படும். நோய் வராமல் தடுக்கும். வந்த நோய்களை குணப்படுத்தும். சுவாச மண்டலம் இரத்த மண்டலம் ஜீரண மண்டலம் நரம்பு மண்டலம் சீராக இயக்க உதவுகின்றது. உடலுக்கும் உள்ளத்திற்கும் அதிக ஆற்றலை கொடுத்து புத்துணர்ச்சியை அளிக்கின்றது. உடலுக்கு அழகான வடிவத்தை கொடுக்கின்றது. பின்பு இந்த ஆசனங்களுக்கு சில விதிமுறைகள் உள்ளன. காலம் என்று பார்க்கையில் அதிகாலையில் வெறும் வயிற்றிலும் மாலை நேரங்களில் உணவு உண்ட பின்பும் 4 மணி நேரம் கழித்து பயிற்சிகளை செய்யலாம். அதிகாலை செய்வதே சிறப்பாகும். காபி டீ போன்ற ஆகாரங்கள் குடித்த பின்பு 30 மணி நேரம் கழித்து செய்வது மிக நல்லது. இது சுத்தமாகவும் அமைதியான இடமாகவும் ஆசனம் செய்ய ஏற்றதாகவும் திறந்த வெளி மற்றும் நல்ல காற்றோட்டமான இடமாகவும் இருத்தல் நலம். ஆசனங்களை ஒரு விரிப்பின் மீதுதான் செய்ய வேண்டும். ஆடைகளை எண்ணுகையில் ஆசனம் செய்யும் பொழுது ஆடைகள் தளர்வாகவும் வசதியாகவும் இருத்தல் வேண்டும். ஆண்கள் உபயோகிக்கும் ஆடைகளை ஆசனங்கள் செய்யும் பொழுது பெண்கள் உபயோகிக்கலாம். ஏனால் ஆடைகள் தளர்வாக அமையும் என்று குறிப்பிடுவர். வயது 8 வயதிலிருந்து 80 வயதிற்கு மேல் ஆசனங்களை செய்யலாம். மனதை ஒருநிலைப்படுத்தி பயிற்சி செய்ய வேண்டும். கர்ப்பமாயிருக்கும் பெண்கள் கடினமான ஆசனங்களை தவிர்க்க வேண்டும். மாதவிடாய் காலங்களில் 3 நாட்களுக்கு செய்வதை தவிர்த்தல் வேண்டும். இதய பலவீனம் இரத்த அழுத்தம் உள்ளவர்கள் கடினமான ஆசனங்களை செய்தல் தடை பண்ணப்பட்டது. பின்பு உணவு. உணவு சத்துள்ளதாகவும் சாத்விக உணவாகவும் இருத்தல் நலம். யோகா பயிற்சி செய்யும் பொழுது ஆரம்ப காலத்தில் ஆசனங்களை கற்றுக்கொள்ளும் போதும் கண் திறந்து செய்யலாம். பிறகு மனதை ஒருநிலைப்படுத்தி கண்களை மூடி செய்ய வேண்டும். பயிற்சியின் போது மனதை ஒருமுகப்படுத்தி செய்தல் ஆசனத்திற்கு முழு பலன் கிட்டும். ஆசனங்கள் செய்யும் பொழுது உடலை தளர்த்தும் சில பயிற்சிகள் செய்ய வேண்டும். எளிய முறை கை பயிற்சிகளோ இல்லை கால் பயிற்சிகளோ நாம் செய்துவிட்டு பின்பு செய்யலாம். சில ஆசனங்கள் ஒரு பக்கம் மட்டுமே செய்யாமல் 2 பக்கமும் செய்தல் வேண்டும். அப்பொழுதே அதன் முழு பலன் கிட்டும். புதிதாக யோகாசனம் செய்வர்கள் தசைகளிலும் மூட்டுகளிலும் வலி இருக்கும். பயிற்சியை விடாமல் தொடர்ந்து செய்தால் வலி தானாகவே குறைந்துவிடும். பின்பு யோகாசனத்தில் எந்த ஒரு ஆசனம் செய்தாலும் அதற்கான மாற்று ஆசனத்தை செய்தல் அவசியம். ஓர் ஆசனம் செய்யும் பொழுது நரம்பு மற்றும் தசைகளில் விரிப்பு மற்றும் இறுக்கம் ஏற்படும். மேலும் ஒரு பகுதிக்கு அதிகமாக பாயும் இரத்தம் வெப்பம் காற்றோட்டம் அந்த ஆசனத்திற்காக மாற்று ஆசனத்தை செய்யும் பொழுது சமமாகிறது. இதுவே ஆசனங்கள் செய்யும் பொதுவான விதிமுறைகள். ஆசனங்களில் உடற்பயிற்சிகளை தொடர்ந்து செய்யும் பொழுது உடல் வலிமை பெறுகிறது. உடலில் உள்ள சோர்வு நீங்குகிறது. உடலின் சீரோட்டம் அனைத்திலும் சமமாகவும் நன்றாகவும் அமைகிறது.
நண்பர்களே, உடற்பயிற்சியின் நோக்கம் அவசியம் மற்றும் விதிமுறைகள் பற்றி பல்வேறு பயனுள்ள விஷயங்களை நமக்கு தந்தவங்க கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் விரிவாக்க முதுகலை மாணவர் சிந்துஜா.